إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا من قبلك رسلا إلى قومهم وجاءوهم بالبينات إلى آخر الآية صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود ويقتلهم المسلمون حتى يغتب اليهود وراء الحجر والشجر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லூர் இறைவனாம் ஒருவனாம் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லா. அந்த ஏக வல்லூனுடைய உத்தம இறுதி தூதுவராய் வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் கருணையும் சலாமனும் ஈரேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய தங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்து சற்றேனும் பிசகாது வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த சாபியங்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த சதா சாபியங்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த நல்லவர்கள் வல்லவர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் சலவாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் உண்டாவதாக. புல் ஜும்மாவுடைய நாளில் நேர காலத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா இவற்றையெல்லாம் செய்யுங்கள், இவைகள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றையெல்லாம் அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டும் இவைகளெல்லாம் செய்யக்கூடாது தடுக்கப்பட்டவைகள் என்று சொல்லிருக்கிறானோ அதைகளை விட்டும் உடனடியாக தவிர்ந்து கொள்ளும்படியும், முதலில் எனக்கும் அப்பால் எனது குடும்பத்திற்கும் அதற்கு அப்பால் உங்களுக்கும் வசூத்தனும் நல்லுபதேசம் புரிகிறேன். அன்புக்குரியவர்களே, பொதுவாக நாங்கள் எல்லாம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பொதுவாக முஸ்லிம்கள் என்றாலே ஒரு வேறு விதமான பார்வையும் ஒரு தனித்துவமான போங்கும் கொண்டவர்கள் என்கின்ற எண்ண கருத்தில் இன்று உலகத்திலே பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. பொதுவாக இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய குழுக்களுக்கும் எதிரான பல அமைப்புகள் இன்று உள்ளூர் மட்டத்தில் அல்லாமல் சர்வதேச அளவில் கூட இன்று இஸ்லாத்துக்கு எதிரான பல அமைப்புகளும் பல விடயங்களும் இன்று முளைத்திருப்பதையும் நாங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு விடயம், முஸ்லிம்களுடைய பண்பாடும் முஸ்லிம்களுடைய கலாச்சாரமும் அவர்களுடைய மார்க்க விழுமியங்களும் எந்த தோரணையில் பார்க்கப்படுகின்ற விடயம் எல்லாம் ஒரு மூடு மந்திரமாக இருப்பதன் காரணமாகத்தான் இப்படியான விடயங்கள் எல்லாம் உலக அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் எல்லாம் அவதானிக்க முடிகிறது. அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னமே சொல்லி வைத்தார்கள், உலகம் சற்று போக போக மனிதனுடைய விடயங்களும் முஸ்லிம்களுடைய விடயங்களும் எப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளையும் தரக்கூடிய காலமாக உலகமாக இந்த உலகம் மாறும் என்பது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே 1400 வருடங்களுக்கு முன்னமே இதனை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எதன் மீது என்னுடைய ஆத்மா இருக்கிறதோ, யார் கைவசம் என்ற ஆத்மா இருக்கிறதோ அதன் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, உலகத்திலே ஒரு முஸ்லிம் மனிதன் ஒரு கபரை தாண்டி நடந்து கொண்டிருப்பான், ஒரு கபரை தாண்டி நடந்து போய்கொண்டிருப்பான், நடந்து போய்கொண்டிருக்கின்ற நேரம் தயத்த மர்றக அலைஹி, உடனே சென்று அவன் அந்த கபரையே அப்படியே கபருக்கு மேலே விழுந்து அப்படியே புரளத் தொங்குவான். கபருக்கு மேலே புரண்டுவிட்டு எப்பூலி ஆலைத்தனி புந்து சாஹிபு மக்கான ஹாதியில் மகோபிர் ஹாதியில் கபர்
இந்த கபரிலே இருப்பவருக்கு பதிலாக இந்த கபருக்குள்ளே நான் இருந்திருக்க கூடாதா என்று அழுது புலம்புவான். அந்த காலம் வெகு சீக்கிரம் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உலகத்தை வசிப்பதை விட மறுப்பதை மேல் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொருவருமே யோசிப்பார்கள். ஏன் பிறந்தேன்? ஏன் இப்படி இஸ்லாம் மார்க்கத்தில் இப்படி அந்த துன்பங்கள் துயரங்கள் எனக்கு ஏற்படுகிறது? உயிரோடு இல்லாமல் மரணித்து இருக்கலாமே என்று எண்ணுகிற அளவுக்கு காலமெல்லாம் மாறும். அதுவரைக்கும் உள்ளத்திலே மனிதனுடைய முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது தொடர்பான முன்னறிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாகவே எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, அப்படியான ஒரு காலத்தை தான் நாங்கள் எல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? விஜயலில் வகுமுடைய குலூபியும் குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் எதிரிகளை பற்றிய பயம் வந்துவிடும். இத்தனை காலமும் ஈமானிய தன்னத்துடனும் இஸ்லாமிய உணர்வுடனும் போராடிய சமூகம் சில காலங்களில் உள்ளத்திலே பயம் ஏற்பட்டு எதிரிகள் தொடர்பான பயம் உள்ளத்திலே வந்து நடுநடந்து தொடங்கிவிடும். இதனால் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றிய பயமும் அச்ச உணர்வும் அப்படியே இழுக்கப்பட்டு இஸ்லாத்துக்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளை அவர்களை செய்ய தூண்டும். இப்படியான ஒரு காலம் வெகு சீக்கிரம் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டினார்கள். அப்படியான ஒரு காலத்தில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு சொல்லித்தான் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான ஒரு காலத்தை நோக்கிய பயணத்தை தான் நாங்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மார்க்கம் என்பது ஏனைய மதங்களை போல் அல்ல. ஒரு முஸ்லிம் என்பவன் ஏனைய மதவாதிகளை போன்றவன் அல்ல. அவனுக்கு என்று தனியான லட்சியங்கள் உள்ளது, அவனுக்கு என்று தனியான சிந்தனைகள் உள்ளது, அவனுக்கு என்று தனியான கோன் உள்ளது. இஸ்லாத்துக்கு என்று ஒரு விதமான பண்புகளும் பண்பாடுகளும் நிறைந்திருக்கிறது. ஏனைய மதங்களை போன்று ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு இஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இல்லை என்றால் அதைவிட மேன்மையானதும் உயர்வானதும் மகத்துவமானது ஒரு இடத்திலே இஸ்லாம் இருக்கிறது. சாதாரணமாக இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் உலகத்திலே ஆயிரம் மதங்கள், பல மதங்கள், பல ஆயிரம் மதங்கள் உலகத்திலே தோன்றியிருக்கலாம். ஆனால் இஸ்லாம் தோன்றியது போன்று உலகத்தில் எந்த மதமும் தோன்றியிருக்க முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் தியாகத்தின் மூலமும் இரத்தம் சிந்தியது மூலமும் கண்ணீர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட மார்க்கம் இது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் சகல விதங்களிலும் அதனுடைய மேம்பாடும் லட்சியங்களும் அதனுடைய எழுச்சியும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்பாடான விடயமாக இருந்தது என்பதையெல்லாம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சாலிஹுங்கள், சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியங்கள், அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், பல்வேறுபட்ட தரப்பினால் கட்டி எழுப்பப்பட்ட மார்க்கம், நாங்கள் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் என்பது தொடர்பான பெருமை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சாதாரணமாக கட்டி எழுப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. இதுக்கு சாதாரணமாக உதாரணம் சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு ஏனியவர்களுடைய தியாகங்களை தவிர்த்து தன்னுக்கும் தன்னுடைய குடும்பத்தினுடைய தியாகம் இந்த இஸ்லாத்திலே அதிகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிறந்து 40 வருடங்கள் ஆகியிருந்தும் கூட எந்த சமூகம் 40 வருடங்களுக்கு முன்னர் அஸ்ஸாது நீங்கள் ஒரு உண்மையாளர் என்று குறிப்பிட்டதோ அதே சமூகம் நீ ஒரு பொய்யன் என்று, எந்த சமூகம் அல் அமீன் நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர், உங்களை விட ஒரு சிறந்த நம்பிக்கையாளர் உலகத்திலே இல்லை என்று மார்பு தட்டிக் கொண்டதோ அதே சமூகம் சொன்னது நீ ஒரு ஏமாற்றுக்காரன். எந்த சமூகம் குறைஷி வம்சத்தினுடைய தலைவர், எங்களை வழிநடத்தக்கூடிய குறைஷியினுடைய மாபெரும் தலைவர் என்று தலையில் வைத்துக் கொண்டாடியதோ அதே சமூகம் சொன்னது நீ ஒரு சூனியக்காரன், மக்களை மயக்கிக் கொண்டிருக்கிறாய் என்றது. இப்படியெல்லாம் எந்த சமூகம் புகழ்ந்தது அதே சமூகம் அதே வாயினால் இகழ்ந்த வரலாறுகளை எங்களுடைய இஸ்லாமிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கலாம். அன்பானவர்கள், எங்களை போன்று ஒரு சுயநலம் மிக்க அல்லது ஒரு சுய லாபத்திற்காக செய்யக்கூடிய ஒரு போங்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கவில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துடைய அடிப்படை விடயங்களை எடுத்து பார்க்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் பட்ட துன்பங்களும் துயரங்களும் ஏராளம் இதனுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்றதற்கு பிறகு நபி அவர்கள் இந்த மக்காவில இருந்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சார பணி செய்கிற போது குரேஷர்களை தவிர்ந்த காபிர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள், முஹம்மத் இருக்க வேண்டும், இல்லை என்றால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்த குடும்பம் இந்த மக்காவிலே இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இரண்டு கிளையினரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவை விட்டு தூர விலக்கப்பட்டு மக்காவிற்குள்ளே அனுமதிக்க முடியாதவர்கள் ஒரு தடை போடப்படுகிறது, ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இரண்டு புலத்தாருடன் மக்காவை விட்டு வெளியேறி தன்னுடைய பாட்டன அப்துல் முத்தலிபுடைய பள்ளத்தாக்கு செல்கிறார்கள். சுமார் ஒன்று இரண்டு வருடங்கள் அல்ல, நான்கு வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பமும் அந்த பள்ளத்தாக்கிலே பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எந்த அளவுக்கு தெரியும் அன்பானவர்கள், செல்லும் இடம் எது என்று தெரியாது, உங்களுக்கு உணவிலே இருப்பதற்கு ஒழுங்கான இடமில்லை, ஆகாரம் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்றரை இரண்டில் அடுக்கிக் கொண்டே போகலாம். தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு இடத்தை விட்டு சகல இடங்களையும் திறந்துவிட்டு ஒரு பள்ளத்தாக்கிலே எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கை நம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் நடைபோடுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த பள்ளத்தாக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பனு ஹாஷிம் பனு முத்தலிப் குடும்பத்திலே உண்பதற்கு உணவு இல்லை, உடுப்பதற்கு ஆடை இல்லை, குளிப்பதற்கு குடிநீர், குடிப்பதற்கு குடிநீர், இப்படியெல்லாம் அல்லல் உறுகிற போது திங்களுக்கு உணவு வேண்டும் அல்லவா, இலைகளிலே குலைகளிலே மரங்களிலே காய்ந்த இலைகளை தட்டி தட்டி தண்ணீரிலே போட்டு அவர்கள் எல்லாம் உணவருந்துவார்கள். உணவருந்துகிற போது எப்படி ஆடு மாடு விட்டைகளை போடுமோ அதே போன்று சஹாபாக்களுடைய மரங்கள் எல்லாம் விட்டை விட்டையாக வீழ்ந்து கொண்டே இருந்தது. அன்பானவர்களே, இரவு நேரத்தில் பேசி வம்சத்தினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய குழந்தைகள் அழுகின்ற அழுகுரல் மக்காவினுடைய இறுதி எல்லை வரைக்கும் கேட்கும். ஆனால் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அந்த குழந்தைகளுடைய குரலை கூட அழுகைக்கு ஏன் அழுகிறாய் என்று கேட்பது கூட நாடு ஏற்ற ஒரு நிலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசத்தை என்ற இஸ்லாத்தை எச்சி வைக்கிறார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டும். அன்பானவர்களே, நாங்கள் எல்லாம் இப்போது இருக்கிறோம், சொத்துபா பிரசங்கம் செய்யப்படுகிற போது அருகே ஒரு குழந்தை அழுகிறது என்றால் முதலில் நாங்கள் சொத்துபாவை பார்ப்போமா, அந்த குழந்தை அழுகிறதை பார்ப்போமா? அதிகமானவர்கள் உடனே அவருடைய பார்வை போய்விடும். அந்த குழந்தையும் இதுதான், என்ன குழந்தை அழுகிறது, பசியோ அல்லது மயக்கமோ அல்லது வேறு விடயங்களோ என்ன காரணமோ என்று அந்த காரணத்தை அறிவதற்காக வேண்டி அனைவருமே அந்த குழந்தையை பார்ப்பார்கள், குழந்தையை என்ன என்று பார்ப்பதற்கு சென்று விடுவார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் பசியின் மயக்கத்தால் அழுகின்ற அழுகுரல் மக்கா வரைக்கும் கேட்டுக்கூட ஒருவர் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தத்தளித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். அன்பானவர்கள், அந்த அளவுக்கு தியாகத்தையும் செம்மையையும் தங்களுடைய வாழ்க்கையை கூட குடும்பத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தார்கள். அதை விட ஹிஜ்ரி எட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஸ்ரா நாட்டுக்கு ஹாரிஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு தூதுக்குழு அனுப்புகிறார்கள், ஒரு தூதுவராக அனுப்புகிறார்கள். அனுப்புகிற போதும் பஸ்ராவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவர் ஹாரிஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கிற போது பஸ்ரா நாட்டு மன்னன் ஹாரிஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்து விட்டான். எங்கவும் ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சியினுடைய தூதுவர் இன்னொரு நாட்டுக்கு சென்றால் அவரை கொள்ளுகின்ற வழக்கம் அந்த உலகத்திலே அப்படி ஒரு நடைமுறையில், என்னதான் பிரச்சனை என்றாலும் தூதுவரை கௌரவப்படுத்தி அனுப்புவதும் அந்த காலத்தினுடைய ஒரு தர்மமாக இருந்தது. ஆனால் அதற்கு மாற்றமாக ஹாரிஸ் இப்னு உமர் கொல்லப்பட்டு விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, ஹாரிஸ் இப்னு உமர் கொல்லப்பட்டு விட்டார் என்று. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3000 பேர் கொண்ட ஒரு படையை தயார் செய்கிறார்கள். அதற்குத்தான் நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் முஅத்தா யுத்தம் என்று. மக்கா யுத்தத்தினுடைய ஆரம்ப நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3000 பேர் கொண்ட படையணி ஒன்றை தயார் செய்கிறார்கள். தயார் செய்துவிட்டு சஹாபாக்கள் அந்த படையணி எல்லாம் இருக்கிற போது அதனுடைய தளபதியாக ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறிவிக்கிறார்கள். மக்கா யுத்தத்தினுடைய முதல் தளபதியாக ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறிவித்த போது ஜெயித் பின் ஹாரிசா யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன். ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் ஜெயித் பின் முஹம்மது, முஹம்மதுடைய மகன் தானே ஜெயித் என்று எண்ணுகிற அளவுக்கு மிகப்பெருமையமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன், வளர்ப்பு மகன் என்று பெயர் போன நபி அவர்கள் மீது, நபி அவர்கள் அவர்கள் மீதும் அவர்கள் நபி அவர்கள் மீதும் கடும் பாசமும் நேசமும் கொண்ட ஒருவர். அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்கா யுத்தத்தினுடைய தளபதியாக நியமிக்கிறார்கள். யுத்தத்தினுடைய தளபதியாக நியமித்தல் என்பது இப்போது இருக்கக்கூடிய ராணுவ தளபதியினுடைய பதவியோ அல்லது உயர் ராணுவ போலீஸ் தலைமை அதிகாரியுடைய பதவியோ போன்றால் உயிரை துச்சமின்றும் அழைத்து போராடும் இஸ்லாமிய போராளிகளின் தளபதியினுடைய பதவி அது. உயிர் இருக்குமா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையை தன்னுடைய சொந்த வளர்ப்பு மகனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா யுத்தத்தினுடைய முதல் தளபதியாக நியமிக்கிறார்கள். நியமித்துவிட்ட மக்களுக்கு சொல்கிறார்கள், ஜெயித் பின் ஹாரிசா மரணித்து விட்டால் மக்கா யுத்தத்திலே ஜாஃபர் பின் அபி தாலிப் இரண்டாவது தளபதியாக நான் நியமிக்கிறேன். ஜாஃபர் பின் அபி தாலிப் யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சாவினுடைய மகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா நபி அவர்களுடைய தந்தை வஃபாத்தாகி அனாதையாக பிறக்கிற போது முதன் முதலாக அப்துல் முத்தலிபிடம், நபி அவர்களுடைய தாய்க்கு பிறகு அப்துல் முத்தலிபிடம் எழுதுகிறார்கள். அப்துல் முத்தலிப் வஃபாத்தானதன் பிறகு அபு தாலிப் அவரிடம், அவருடைய அப்துல் முத்தலிபுடைய மகனிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஜாஃபர் அபு தாலிபுனுடைய மகன். சிறு வயதில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் விளையாடிய தருணங்கள் இருக்கின்றன. ஒன்றாக கூடி குலாவிய தருணங்கள் இருக்கின்றன. ஒன்றாக சாப்பிட்ட நிலைமைகள், ஒன்றாக ஓடி விளையாடிய தருணங்கள். இப்படியான சொந்த அண்ணன் தம்பி போன்று பழகிய ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இரண்டாவது தளபதியாக மக்கா யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள். யாரும் நினைத்து விட வேண்டாம், இது கௌரவமான பதவி என்று. நிலைமைகள் எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றது தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படையை பார்த்து சொல்கிறார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிபும் கொல்லப்பட்டால் அடுத்த தளபதியாக அப்துல்லா இப்னு ரவாஹா இந்த படையை பொறுப்பெடுப்பார். அப்துல்லா இப்னு ரவாஹா யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த சாச்சாவினுடைய மகள், சொந்த குடும்பம். முதலாவது தளபதி ஜெயித் பின் ஹாரிசா, இரண்டாவது தளபதி ஜாஃபர் பின் அபி தாலிப், மூன்றாவது தளபதி அப்துல்லா இப்னு ரவாஹா, மூன்றுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய குடும்பம். இந்த சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹாவும் கொல்லப்பட்டு விட்டால் அந்த களத்தில் முஸ்லிம்கள் யாரை தளபதியாக நியமிக்கிறார்களோ அவரின் மூலமாக அடுத்த தலைமை பதவியை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி ஜெயித் பின் ஹாரிசாவுடைய தலைமையிலே படை கிளம்பி செல்கிறது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மக்கா யுத்தத்தினுடைய படையணி மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இங்கிருக்கக்கூடிய சஹாபாக்களும் இங்கிருந்து கொண்டு நிலைமைகளில் என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் ஆரம்பித்து விட்டது. மக்கா யுத்தம் ஆரம்பமாகி போய்கொண்டிருக்கிறது. போய்கொண்டிருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கூடியிருந்த சபையை எழுந்து சொன்னார்கள், ஜெயித் பின் ஹாரிசா ஷஹீதாகி விட்டார். இன்னல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜெயித் பின் ஹாரிசா தன்னுடைய வளர்ப்பு மகன் யுத்த களத்திலே ஷஹீதாகி குற்றுயிராக கிடந்து ஜெயித் பின் ஹாரிசாவுடைய உயிர் பிரிந்து விட்டது என்கின்ற செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்தவுடனே கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. தன்னுடைய வளர்ப்பு மகன் அவருக்கு பார்த்து பார்த்து திருமணம் முடித்து வைத்து, அவரை பார்த்து பார்த்து வளர்த்து, அவரை பார்த்து பார்த்து உணவாட்டி, அவருக்கு ஆடை அணிவித்து, அவருக்கு என்னென்ன வேலைகளும் செய்ய வேண்டுமோ எல்லா வேலைகளையும் செய்த தனது மகன் மக்கா யுத்தத்திலே படத்தளபதியாக சென்று உயிர் நீத்தி ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். எந்த தந்தையினால் அழ முடியாது. தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் வளர்ப்பு மகனாக இருந்தாலும் வளர்த்த பாசம் என்று இருக்கும் அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எல்லாம் அப்படியே கலங்கிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கி நிற்கிறார்கள். சஹாபாக்கள் செய்வதறியில் அது திகைத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயம் ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் படை தளபதி உயிர் நீத்ததுக்கு பிறகு அடுத்த தளபதியாக ஜாபர் பின் அபி தாலிப் பொறுப்பேற்கிறார். பொறுப்பெடுத்து சில நேரங்களில் அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் எழுப்பி சொல்கிறார்கள், ஜாபர் பின் அபி தாலிப் ஷஹீதாகிவிட்டார். ஜாபர் பின் அபி தாலிப் ஷஹீதாகிவிட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதான் தாமதம். நபி அவர்களுடைய குடும்பமே தேங்கி தேங்கி எழுந்தது. உற்ற உறவினர், சொந்த அண்ணன் யுத்த களத்திலே ஷஹீதாகி கிடக்கிறார். அன்பானவர்களே, அதை விட விடயம் என்ன தெரியுமா? ஜாபர் பின் அபி தாலிப் ஷஹீதான விதம், ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் படை தளபதியாக இருந்து ஷஹீதாக்கப்பட்டதன் பிறகு ஜாபர் அபி தாலிப் படையினுடைய கொடியை கையில் எடுக்கிறார். தளபதி என்பவர் கொடியை ஒரு கையிலும் மறு கையில் வாளையும் வைத்துக் கொண்டு போராட வேண்டும், கொடி வீழாமல் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஒரு படை முறைமை எப்படித்தான் இருந்தது? ஜாபர் அவர்களுடைய ஒரு கையிலே கொடி, மறு கையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயம் திடீர் என்று வந்த ஒரு எதிரி யுத்தத்தினுடைய எதிர் நாட்டு படை வீரன் ஒருவன் உடனே ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கொடி இருந்த கையிலே ஓங்கி ஒரு வெட்டை வெட்டுகிறார். வெட்டியதான் தாமதம். அப்படியே ஜாபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையப்படியே கீழே விழுந்தது உடம்பில் இருந்து. உடனே அடுத்த கையினால் கொடியை தாங்கினார்கள். அந்த கை கீழே விழ கொடியும் இல்லாமல் அடுத்த கையினால் கொடியை தாங்கினார்கள். கொடி தாங்க அடுத்த கையிலே அடுத்த வெட்டு, வெட்டில் விழுந்தவுடன் அடுத்த கையின் கீழே விழுகிறது. உடனே கொடியை இரண்டு புயங்களால் அப்படியே தாங்குகிறார்கள். உடனே ஓங்கி வந்து ஒரு வெட்டு ஜாபர் அவருடைய தலை எங்கே உபர்ந்து விட்டது. இந்நிலை ராஜு எப்படி ஒரு ஷஹீதுடைய பண்பு, எப்படியான ஒரு நிலைமை யோசித்து பார்க்கிறோமா? சாதாரணமாக ஒரு ரூபம் எடுத்து பார்ப்போமே, எப்படி யுத்த காலத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்கும், எப்படி கடியேந்திருப்பார்கள், எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எப்படி வீழ்த்தப்பட்டிருக்கும், எப்படி தலை பறந்திருக்கும், யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்க முடிகிறதா? எப்படியான ஒரு சாமானியமான நிலைமை, எப்படியான ஒரு தருணம். இந்த தருணத்திலே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி நிற்கிறார்கள். இரண்டாவது பேர் இழப்பு இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை இழந்துவிட்டு நிற்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கி நிற்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்து சொல்கிறார் ஒருவர், யா ரசூலல்லாஹ், ஜாபருடைய மனைவியும் உங்களுடைய மனைவிமார்களும் சேர்ந்து கொண்டு ஒப்பாடி வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், கூக்கடையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன வீர ஒருவரை ஷஹீதாகிவிட்ட மண் மகிழ்ச்சியிலே இருப்பதா அல்லது கூக்குறையிட்டு அழுது கொண்டிருப்பதா? போய் சொல்லும், அழவேண்டாம். இன்னுயிர் கொண்ட ஜாபர் சொர்க்கத்தில் இரண்டு கைகள் இல்லாதனால் இரண்டு இறக்கைகளின் மூலமாக சொர்க்கத்திலே பறந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை போய் சொல்லும் என்று சொல்லி தன்னுடைய மனைவிமார்களுக்கும் ஜாபருடைய மனைவிக்கும் சொல்லி அனுப்புகிறார்கள். சொல்லி அனுப்பி இன்னும் சில நிமிடங்களில் ஒரு மனிதர் ஓடடி வருகிறார். வந்து சொல்கிறார், இல்லையார சொல்லலாம், என்னதான் சொன்னாலும் கேட்கிறார்கள் இல்லை, எதை பேசினாலும் அந்த அழுகையும் அந்த குளங்களும் நின்றவாடில்லை. யார சொல்லுவார் என்ன செய்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கத்தில் யுத்தம், மறுபக்கத்திலே குடும்பம், ஒரு பக்கத்தில் மனைவிமார்கள் அழுது கொண்டிருக்கின்ற தருணம். ஆத்திரத்திலே சொன்னார்கள், யாரெல்லாம் அழுகிறார்களோ அவர்களுடைய வாயில் மண்ணை பூசி விடுங்கள், அழ வேண்டாம் என்று சொல்லுங்கள், மண்ணை பூசியாக அவர்களுடைய அழுகையை நிறுத்துங்கள் என்று சொல்லி அந்த மண்ணிலிடம் சொல்லி அனுப்புகிறார்கள். அன்பானவர்களே, இப்படியான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற சமயம் ஜாபர் பின் அபி தாலிப் ஷஹீதானதற்கு பிறகு அப்போது ரவாஹா யுத்த காலத்தில் தளபதியாக நின்று தன்னந்தனி போராடி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த செய்தி வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் ஷஹீதாகி விட்டார். இந்த அல்லது ஒரு சில மணி நேரங்களிலே எத்தனை துக்கங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று குடும்ப உறுப்பினர்களை இழந்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருணத்தில் என்ன பாடுபட்டு இருப்பார்கள், என்னவெல்லாம் மனதில் எப்படியான எண்ணங்கள் எல்லாம் ஓடி இருக்கும். அன்பானவர்களே, இப்படியான ஒரு தருணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு சூழலை எதிர்கொண்டு இருப்பார்கள்? அடுத்த காலத்தில் அப்துல் ரபாவ ஷஹீதானவுடன் ஹாலித் பின் வலீத் தளபதியாக அடுத்த நிமிடம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு உடனே அவரிடம் கொடி கையளிக்கப்படுகிறது. அப்போது இருந்து ஹாலித் பின் வலீத் அந்த மொத்த யுத்தம் அதில் வெற்றி பெறப்படுகிறது. அன்றிலிருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வரைக்கும் முடிகின்ற வரைக்கும் ஹாலித் பின் வலீத் இஸ்லாமிய பேரரசினுடைய தளபதியாக கடமை வகித்தார்கள். ஆனால் விடயம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நபி அவர்களுடைய எந்த அளவுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான உணர்வு ரீதியான எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்தில் அது செய்து இருக்கும் என்பது அன்பானவர்களே, நீங்களிலிருந்து பேசுகின்ற எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு ஆழமாக விளங்கி இருக்கும் என்பதை நாங்கள் எல்லாம் விளங்க முடிகிறது. அன்பானவர்களே, இப்படியான தியாகத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மௌத்துக்கு பயந்தவர்கள் யாரும் இல்லை. மௌத்தை அன்புடன் நேசித்து இஸ்லாத்துக்காக ஒன்று தியாகம் செய்தவர்கள் அதிகம் அதிகம். அது யாராக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், ஏன் பெண்களாக கூட இருக்கட்டும், ஏன் சிறுவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய உயிரை ஒரு கணமேனும் துச்சமாக ஒரு கணமேனும் ஒரு உயர்வான ஒரு பொருளாக எண்ணியதில்லை. என் கணமும் இஸ்லாத்துக்காக வேண்டி எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் உயிரை கொடுத்தாவது மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைதான் சஹாபாக்களிடம் இருந்தது. அன்பானவர்களே, அப்படியான ஒரு நிலைமையில நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இன்று உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது எங்களால் இருக்கும் தெரியும். 2-3 நாட்களுக்கு முன்னால் ராஜா இஸ்ரே யுத்தம் நிறைவுக்கு வந்தது. ஆனால் 48 நாட்கள் எங்களுடைய மண்ணிலே என்ன நடந்தது, என்ன கொடூரங்கள் நடந்தறியது, எத்தனை பிள்ளைகளுடைய அழுகுறல், எத்தனை தாய்மார்களுடைய கண்ணீர், எத்தனை ஆண்களுடைய சரீரங்களுடைய ரத்தம் அந்த பூமியிலே ஓட்டப்பட்டது. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் சாதாரண ஒரு முஸ்லிமே பொறுத்துக் கொள்ள முடியாது. ஈமானுள்ள உறுதியான பண்பும் பணிவும் உள்ள ஒரு முஸ்லிம் இப்படியான ஒரு செயற்பாட்டை ஒரு கடவுளும் ஜீரணித்து இருக்க மாட்டார். அப்படியான ஒரு நிலைமைகள் இன்று முஸ்லிம் சமூகத்தை இஸ்லாம் வழிநாடாத்தது. அன்பானவர்களே, பலஸ்தீன் என்பது யாருடைய மண்? பலஸ்தீன மக்களுடைய மண்ணா, அல்லது ராஜா மக்களுடைய மண்ணா, அல்லது இஸ்ரேலுடைய பழங்காலத்து புனித பூமியா? யாருடைய மண் இஸ்ரேல்? இஸ்ரேல் என்பதை மன்னிக்கோம், இஸ்ரேல் அல்ல, பலஸ்தீன் யாருடைய மண்? பலஸ்தீன் மண் அன்பானவர்களே ஒரு பலஸ்தீன மக்களுக்குரிய சொத்தல்ல. பலஸ்தீன மண் உலக முஸ்லிம்களுடைய சொத்து, அது எங்களுடைய புனித பூமி. அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அவர்களை தவிர்ந்து உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு நபிமார்களும் ரசூல்மார்களும் சுஜூது செய்த இடம், எத்தனையோ சோழியங்களும் எத்தனை இமாம்களும் தோன்றி இஸ்லாத்தை எழுப்பிய ஒரு சாம்ராஜ்யம் அது உருக்குலைந்து கிடக்கிறது. கேட்பார் யாருமில்லை, பார்ப்பார் யாருமில்லை, என்ன நடந்தது என்று கூட தெரியாது. 2000-க்கும் 100-க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவல் கொள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற யுத்தம் முடிவடைந்திருக்கலாம். ஆனால் பதுக்கள் இன்றெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், பலஸ்தீன் ராசா மரணத்தின் பள்ளத்தாக்கு, ராசா அழிவுகளின் படிமுறை என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள். என்ன வர்ணனை என்று விளங்கவில்லை. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், ராசா பலஸ்தீன் பைபிள் முகத்தர் எங்களுடைய புனித பூமி, அது உலக முஸ்லிம்களுடைய சொத்து. அந்த முஸ்லிம்களுடைய சொத்தை பாதுகாப்பது உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. தன்னுடைய உயிரை கொடுத்தாலும் அந்த பூமியை மீட்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பவர்களே. யாரும் கையெட்டி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் அல்ல, கையெட்டி பார்த்திருக்க முடியாது. ஆனால் நாங்கள் எல்லாம் கையெட்டி பார்த்திருந்தோம், எங்களால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியாதுதான் இங்கிருந்து. ஆனால் அன்பானவர்களே, எங்களால் சில விடயங்கள் முடியும், யுத்தம் முடிந்தாலும். ஆனால் இது முடிவல்ல, இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தினாலும் அது ஒரு யுத்த முடிவல்ல, தொடர்ச்சியான யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும் கிராமத்தினால் வரைக்கும். அப்படி நடக்காவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கள் பிழையாகிவிடும். அன்பானவர்களே, கியாமத் வரைக்கும் யூதர்கள் மோதிக்கொண்டே இருப்பார்கள், எங்களுடைய பூமிகள் சூறையாடிப்பட்டுக் கொண்டே இருக்கும், முஸ்லிம்களுடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கைகாரியம் என்ன தெரியும் அன்பானவர்களே, எங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக வைத்துள்ளார்கள், முஹல் இபாத், ஒரு மனிதனுடைய இபாதத்துகளுடைய அடிப்படை தலையை மூளையை துவாரம். துவாவினால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை என்றெல்லாம் நாங்கள் அன்பானவர்களே பொதுவாக ஒரு விடயத்தை நாங்கள் மிக முக்கியமாக கேட்க வேண்டியிருக்கிறது. உள்ளத்தில் கை வைத்து சொல்லி பார்ப்போம், உண்மையிலேயே இவ்வளவு காலமும் இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் நடாத்திய கொடுமைகளுக்காக எப்போதாவது நிறைவேண்டும் ஒரு கணமேனும் நாங்கள் துவா செய்திருப்போமா? யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களை காப்பாற்றி விடு, யா அல்லாஹ் ஆசா மக்களை காப்பாற்றி விடு. எப்போதாவது எங்களுடைய இறைநிதனிலே ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதை பற்றி என்னவென்றே தெரியாது. யார் எங்கனும் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் நாங்கள் உண்டு, எங்களுடைய வேலை உண்டு, எங்களுக்கு என்று தொழில் இருக்கிறது, எங்களுக்கு என்று படிப்பு இருக்கிறது, எங்களுக்கு என்று குடும்பம் இருக்கிறது, எனக்கு என்று வீடு இருக்கிறது, எனக்கு என்று நாடு இருக்கிறது. யார் எக்கேடு கேட்டாலும் என்ன நிலைமை என்கின்ற நிலைமையில் தானே நான் உட்படும் நீங்களும் இருந்தோம். இந்த நிலைமை விஷயமாக இருக்கிறது. இதனால இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தது, இஸ்லாம் சொல்லித் தந்தது வேற விடையுங்கள், இஸ்லாம் எங்களுக்கு சொன்னது வேற விடையுங்கள். அன்பானவர்களே, நாங்கள் எல்லாம் தெளிவாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களுக்காக துவா செய்யுங்கள். இடிபட்ட இடிபாடுகளுக்கு இருப்பதற்கு இடமில்லை. 60க்கும் மேற்பட்ட மசூதிகள் தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ பள்ளிவாயில்கள், எத்தனையோ பாடசாலைகள், எத்தனையோ மதரசாக்கள், எந்த சமூகம் உயர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பல விடயங்கள் இந்த தரைமட்டமாக தரைமட்டமாகி மண்ணோடும் மண்ணாக காக்கப்பட்ட நிலைமைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இஸ்ரேல் குறிவைத்தது ஹமாஸை அல்ல, இஸ்ரேல் குறிவைத்தது ஹமாஸ் அமைப்பினர்கள் அல்ல, இஸ்ரேல் குறிவைத்தது முஸ்லிம்களுடைய எழுச்சியை. மதரசாக்கள் தகர்க்கப்பட்டவருடைய நோக்கமும், பள்ளிவாயில்கள் உடைக்கப்பட்டவருடைய நோக்கமும், மற்ற விடயங்கள் ஏனைய மதஸ்தானங்கள் உடைக்கப்பட்டவருடைய நோக்கமும் என்ன தெரியுமா? இப்படியான இதிலிருந்து மீள்வதற்கு இன்னும் எத்தனையோ 100 வருடங்களாகும். அதன்போது இன்னும் எத்தனை 1000 யுத்தங்களை மேற்கொண்டு விடலாம். குறிப்பிட்ட சில காலங்களுக்குள் இவைகள் எல்லாம் மீள கட்டியெழுப்பப்படக்கூடிய விடயங்கள் அல்ல அன்பானவர்கள். இது முதலாவது விடயம். எங்களுடைய ஆசா மக்களுக்காக நாங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும். இரண்டாவது, இன்று இஸ்ரேல் பொருளாதார ரீதியிலும் ஆயுத பலத்திலும் சகல விடயங்களிலும் இன்று ஒரு மேன்மை தாங்கிய ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட 64 நோபல் பரிசுகள் இன்று இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிறது இதுவரைக்கும். ஆனால் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இப்படியான ஒரு நிலைமையில் ஒரு சிறு குட்டி நாடுக்கு உலகத்தினுடைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய 64 நோபல் பரிசுகள் கிடைத்திருக்கிறது என்றால் எப்படியான புத்திசாலிகளை, எப்படியான விடயங்களை உருவாக்கி காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்று இஸ்ரேல் இந்த அளவுக்கு கொடியேற்றி பறப்பதனுடைய காரணம் என்ன? இன்று நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான். இன்று இஸ்ரேலை உயர்த்திருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் நாங்கள் தான், முஸ்லிம்கள். எப்படி தெரியும் அன்பானவர்களே? இஸ்ரேலுடைய பொருளாதாரம் பெரும்பான்மையாக தயாரிப்புகளை கொண்டு தங்கியிருக்கிறது. நாங்கள் எல்லாம் இன்று செய்கிறோமே, குடிக்கிறோமே, பெப்சி, கொக்கோ கோலா, ஃபெண்டா, நோக்கியா போன், மைலோ, கொக்கோ கோலா கம்பெனியுடைய அனைத்து விதமான குளிர்பானங்கள், எத்தனையோ பொருட்கள், சாதாரணமாக 220க்கு மேற்பட்ட பொருட்கள் இன்று இஸ்ரேலுடைய தயாரிப்பும், இஸ்ரேலுக்கு சார்பான கம்பெனிகளுடைய தயாரிப்பும் இன்று எங்களுக்கு மத்தியில் பிரபலியமாக இருக்கிறது. ஒரு சாப்பாடு என்றால் பெப்சி இல்லாமல், கொக்கோ கோலா இல்லாமல் இறக்க முடியாத, உண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, யூசுப் கர்மாவி தெளிவாக சொன்னார், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாலும், எங்களுடைய நாட்டை வைத்து சொல்ல போனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பலஸ்தீன சிறுவர்களுக்கு வாங்கப்படுகின்ற ஒவ்வொரு ரவைக்கு சமம். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள்! ஒரு அரபு கவிதை ஒன்று படிக்க கிடைத்தது அன்பானவர்களே. எப்படி தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? நண்பா, கொக்கோ கோலாவினுடைய கலரை பார்க்கிற போதாவது உனக்கு விளங்கவில்லையா? பலஸ்தீன சிறுவர்களுடைய ரத்தம் அதிலே கலந்திருக்கிறது என்பது. ஒரு பெண்டாவை குடிக்கிற போது உனக்கு விளங்கவில்லையா? எத்தனை முஸ்லிம் பெண்மணிகளுடைய கண்ணீர் அதிலே சேர்ந்திருக்கிறது என்பது. எவ்வளவு ஆழமான வார்த்தை அன்பானவர்களே! எத்தனை சிறுவர்களை, பலஸ்தீன சிறுவர்களை நாங்கள் இருவரைக்கும் கொண்டிருக்கிறோம். எத்தனை முஸ்லிம் பெண்களுடைய அவல நிலைக்கும், விதவை சமத்துக்கும் நாங்கள் எல்லாம் காரணமாக இருக்கிறோம். எப்போதாவது இதை பற்றி சிந்தித்ததுண்டா? எப்போதாவது நாங்கள் அதை தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு மத்தியில் செய்ததுண்டா? நாங்களே வாங்கி பிடிக்கிறோமே, நாங்களே செய்கிறோமே. எங்களுடைய ஊரில், எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எந்த கடை, இஸ்ரேல் யுத்தம் நடந்தது, ராசா யுத்தம் நடந்தது, 48 நாட்கள் நடந்த யுத்தத்திலே எந்த கடை கொக்கக் கோலா வேண்டாம், கொக்கோ கோலா பெப்சி வேண்டாம், பெண்டா வேண்டாம், அவருடைய பொருட்கள் வேண்டாம், எந்த கடை போய் சேர்த்திருந்தது? போய் சென்று பார்த்தா விளங்கும். எங்களுடைய பல்கலைக்கழக பெண்டிங் உட்பட, எங்களுடைய பல்கலைக்கழக பெண்டிங் உட்பட எத்தனை இடங்களில் இன்று கொக்கோ கோலாவும் பெண்டாவும் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய முஸ்லிம்களுடைய அளவுக்கு இடுகின்ற முதலீடு அன்பானவர்களே. இதை தங்களுடைய சமூகம் விளங்க மறுக்கிறது. இன்றெல்லாம் நாங்கெல்லாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரணம், ஒரு விடயம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? ஏனமான வரைக்கும் எங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு சமுதாய ஈடுபாடு என்று முஸ்லிம் என்று அல்லாஹ் ஒருவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனுடைய தூதர் என்று மாத்திரம் நம்பிக்கை கொண்டு விட்டு மாத்திரமே முஸ்லிமாக இருக்க முடியாது. நம்பிக்கை சார்ந்த விடயங்களால் மாத்திரம் ஒருவன் முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. நம்பிக்கை சார்ந்த விடயங்களுக்கு அப்பால் செயற்பாடு ரீதியான விடயங்கள் எப்போது அவன் மேற்கொள்கிறானோ அப்போது முஸ்லிம். எங்களுக்கு என்று சில விடயங்கள் இருக்கிறது, சாதாரணமான விடயங்கள் அல்ல அவைகள் எல்லாம். அன்பானவர்களே, சமூகங்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும். நாங்கள் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கேட்பதற்கு சமூகம் தயாராக இருக்கிறது, சொல்வதற்கு நாங்கள் தயாரே. சமூகத்தை மதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு சமுதாய முன்னணியில் நின்று முன்னின்று ஒரு விடயத்தை சுட்டி காட்டுவோம் என்றால் நிச்சயமாக சமூகம் அதனை கேட்கும். ஆனால் சொல்வதற்கும் தலைமை தாங்குவதற்கும் செயற்படுத்துவதற்கும் நாங்கள் ஒவ்வொருவருமே தயாரில்லை. அன்பானவர்களே, செயல் ரீதியாக இருந்தால் இன்றையெல்லாம் யூதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? 100-150 வருடங்களுக்கு முன்பே இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு அமைய வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், யார் யார் எந்த பிரதேசங்களை கைப்பற்ற வேண்டும், யார் அதனுடைய பிரதமர்கள், யார் அதனுடைய வழிநடாத்துனர்கள் என்றெல்லாம் 100-200 வருடங்களுக்கு முன்னமையிலிருந்தே அவர்களுடைய புத்தி சாதரியத்தினால் திட்டமிட்டு ஒவ்வொரு விடயத்தையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகம் நாளை எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஏதாவது திட்டம் எங்களிடம் இருக்கிறதா? நாளை என்னுடைய சமூகத்துக்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி நான் இதை செய்ய போகிறேன் என்கின்ற ஏதாவது ஒரு திட்டம் நிம்மல் என்று பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா? ஒரு திட்டம் கூட ஒருவரிடமில்லை. எது தெரியுமா இருக்கும்? நாளை என்னுடைய மனைவியுடைய நிலைமை என்ன, என்னுடைய பிள்ளைக்கு என்ன கல்வியை ஊட்ட வேண்டும், யாருக்கு என்ன வீடு வாங்க வேண்டும், என்ன உழவ வேண்டும், என்ன தொழில் படிக்க வேண்டும், என்ன தொழிலுக்காக வேண்டும், எந்த பாடத்தினால் தெரிவு செய்ய வேண்டும், இதுதான் எங்களுடைய எண்ணங்களில் இருக்கிறது. இஸ்லாமிய எழுச்சி தொடர்பானதும் விழிப்புணர்வு தொடர்பானதும் என்ன என்ன கருத்துக்களை நாங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, யோசிக்க வேண்டிய தருணம், யோசிக்க வேண்டிய நிலைகளை இருக்கிறோம். யோசிப்பவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்ரேலுடைய பொருட்களை பரிசீலிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சமூகத்துக்கு மத்தியில் விழிப்புணர்வுடன், யுத்தம் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி இஸ்ரேலிய பொருட்களை பரிசீலித்தே ஆக வேண்டும் என்கின்ற கோஷத்தை எழுப்புவோம். இதற்கு தேவையான விடயங்களை எல்லாம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். அன்பானவர்களே, அப்பாசியா கிலாபத்தினுடைய மோசத்தின் பில்லா என்கின்ற ஒரு கலீஃபா இருந்தார். மோசத்தின் பில்லா இப்போது இருக்கக்கூடிய ஈரானை மையமாக கொண்டவருடைய ஆட்சி இருந்தது. இந்த நேரம் மோசத்தின் பில்லா ஈரானிலே ஆட்சி வேண்டிருக்கிற அப்பாசிய கிலாபத்தினுடைய கலீஃபா. இந்த நேரம் சிரியாவிலே சிரியாவினுடைய எல்லையிலே ஒரு பெண்மணி, முஸ்லிம் பெண்மணி பரதானின் வந்து சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கிற நேரம் சிரியாவினுடைய போர்டரிலே, ஷாமிலே போர்டரிலே ஒரு ரோம் நாட்டு படைகள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு படை முகாம் ஒன்று இருந்தது. அந்த படை முகாமை அந்த முஸ்லிம் பெண்மணி தாண்டி செல்கிற போது ஒரு கமாண்டர் அந்த முஸ்லிம் பெண்மணியுடைய பரத்து அடையப்படி இழுத்து விடுகிறார். இழுத்துவிட்டவுடன் உடனே அந்த பெண்மணி யா மோசத்தின்பில்லா என்று தன்னுடைய கலீஃபாவுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். எப்படி நாங்கள் அடிபட்டால் யா அல்லா, உம்மா, பாப்பா என்றெல்லாம் பார்த்தீர்கள் என்று சாதாரணமாக வரும் அல்லவா, அதே போன்று மோசத்தின்பில்லா என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறார். பயன்படுத்துகிற போது அந்த வீதியினூடாக சிரியாவினுடைய பிரயாண குழு ஒன்று ஈரானுக்கு சென்று வந்திருக்கின்ற நேரம் இதை கேட்டபோது ஈரானுக்கு சென்றதும் முதன் முதலாக மோசத்தின் பில்லாவை சந்தித்து சிரியாவினுடைய போரில் இப்படி ஒரு பெண்மணிக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்தது, இந்த நடக்கிற போது உங்களுடைய பேரியா மோசத்தின் பில்லா என்று அண்ணா பெண்மணி ஓரத்து கூறி அழைத்தாள் என்று சொன்னதுதான் தாமதம். மோசத்தின் பில்லா உடனே சொன்ன தனது படையிடம் உடனே படையை கலக்குங்கள், சிரியாவினுடைய படை முகாம் இன்னும் சில மணி நேரங்களில் இருக்கக்கூடாது, உடனே படை நடாத்தப்படு, படை நடாத்த செல்லப்படுகிறது, படை கொண்டு செல்லப்படுகிறது சிரியாவினுடைய போரருக்கு. கொண்டு செல்லப்பட்டதும் அந்த படை முகாம் கைப்பற்றப்பட்டு எந்த கமாண்டர் அந்த பெண்மணியினுடைய பொருத்தவை பிடித்துள்ளதானோ அவனை முன்னால் கொண்டு வந்து மோசத்தின் பில்லா அவனிடம் பார்த்து சொன்னார், நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் முஸ்லிம்கள் என்பவர்கள் நான் ஈரானிலே இருக்கிறேன், இங்கு சிரியாவிலே நடந்த ஒரு விடயத்துக்காக வேண்டி நான் அங்கிருந்து வரமாட்டேன் என்றா நீ நினைத்தாய்? முஸ்லிம் ஒரு முஸ்லிம் என்கின்ற ஒரு பெயர் இருக்கின்ற ஒருவனுக்கு எந்த தேசத்தில் எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் முஸ்லிம் என்கின்ற பெயர் இருக்கிறவன் போராடுவான். அந்த காலத்திலே நாங்கள் இருப்போம் என்று மிக முக்கியமான முஸ்லிம்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு படையை திருப்பிக் கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, முஸ்லிம் என்கின்ற உணர்வு ஊர் சார்ந்தது அல்ல, முஸ்லிம் என்கின்ற உணர்வு உறவு சார்ந்தது அல்ல, முஸ்லிம் என்கின்ற உணர்வு நாடு சார்ந்தது அல்ல, முஸ்லிம் என்கின்ற உணர்வு கண்டம் கண்டமாக பிரிக்கப்பட்டது அல்ல. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனும் ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர். உடன் பிறப்பு, அதை நாங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விடயம் அப்படி. இஸ்லாம் அதனைத்தான் எங்களுக்கு சொல்கிறது. இஸ்லாமிய வரலாற்றுகளை பாருங்கள், இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பாருங்கள், எத்தனை தியாகங்கள் இஸ்லாத்தை சிலாபத்தை முஸ்லிம்களே பாதுகாப்பதற்கான எத்தனை படையெடுப்புகள், எத்தனை விடயங்கள் நடந்து இருக்கிறது. இளைஞர்களுக்கு என்ற ஒரு படையணி இஸ்லாத்தில் இருந்தது என்பானவர்களே, அலைவசல்லமருடைய காலத்தில், கலப சோழங்களுடைய காலத்தில், சாபாக்கள் குலபா ரோஷிதங்களுடைய காலத்தில் எத்தனை இளைஞர்கள் இஸ்லாமிய படைகளை வழிநடாத்தி எத்தனையோ நாடுகளை கைப்பற்றி இஸ்லாத்துடைய சிலாபத்தை நிலைநாட்டினார்கள். அன்பானவர்களே, தாரிக்கு ஜியாத் இஸ்லாமுக்கு படையெடுத்து 700 வருடங்கள் இஸ்லாமிய சிலாபத்தை அங்கு நிறுவினார். அன்பானவர்களே, தாரிக்கு ஜியாத்துடைய வயது எத்தனை தெரியுமா? 18 வயது. காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிந்தின் ஊடாக படையெடுத்து படையெடுக்கிற போது 20 வயதை போட்டு தாண்டவில்லை. 20 வயதிலே படையெடுத்து முழு இந்தியாவையும் பாகிஸ்தான் இந்தியாவையும் 700 வருடங்கள் இஸ்லாமிய பேரரசுக்குள் வைத்திருப்பதற்கு காரணமாக இருந்த இளைஞர். இளைஞர்களுடைய பணி இஸ்லாத்தில் பயங்கரமானது. இளைஞர்களுக்கு என்ற படையணி இருந்தது. நாங்கள் எல்லாம் அதிகமானவர்கள் இளைஞர்கள் இருக்கிறோம். இப்படி இஸ்லாமிய சிலாபத்துக்கும் இஸ்லாமிய எழுச்சிக்கும் இளைஞர்கள் ஆற்றிய பணி ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் எல்லாம் முஸ்லிம் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய நாங்கள், முஸ்லிம் உணர்வுள்ள நாங்கள், முஸ்லிம் பிரதேசங்களிலே வசிக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாத்தினுடைய எழுச்சிக்கு என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய காத்திருக்கிறோம்? அன்பானவர்களே, முழுமையாக பார்த்தால் பூச்சியம்தான், ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு என்று ஒரு திட்டம் இல்லை, எங்களுக்கு என்று ஒரு விடயம் இல்லை, எங்களுக்கு என்று இஸ்லாத்தில் பார்வையில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிறைவு இல்லை. நிகழ்ச்சி நிறைவு இல்லாத சமுதாயமாகத்தானே நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம். அன்பானவர்களே, பேசுகிற போது எழுச்சியாக இருக்கலாம் அல்லது உணர்ச்சியாக இருக்கலாம், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமான விடயங்கள். நாங்கள் எல்லாம் தலைமையில் கொண்டு பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள். எங்களுடைய சமூகத்தை நடுக்காட்டிலே விட்டுவிட்டு செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. எதிர்வரும் காலங்களில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு அசம்பாவிதங்களுக்கும் எங்களுடைய முஸ்லிம்கள் நாங்களும் பொறுப்பாக இருப்போம். ஆக எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்காக வேண்டி, எங்களுடைய உம்மத்துக்காக வேண்டி துவா செய்வோம். எங்களுடைய உம்மத்தினுடைய எழுச்சிக்காக வேண்டி எங்களால் முடியுமான விடயங்களை செய்வோம். நாங்கள் நாடு கடந்து போராட வேண்டும் என்று அல்ல, அப்படியான ஒரு போராட்ட வழிமுறைக்கு இஸ்லாம் சொல்லவில்லை. சில இடங்களை தவிர எங்களால் ஏழமான விடயங்களை செய்வோமே, எங்களால் எதுவெல்லாம் வேணுமோ இஸ்லாம் எழுச்சிக்காக எங்களுடைய பிரதேசங்களிலே, எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே இஸ்லாமிய எழுச்சி வருவதற்கு எப்படியான செயற்பாடுகளை செய்தால் நிச்சயமாக எங்களுக்குள் இஸ்லாம் தொடர்பான அறிவும் அதனுடைய எழுச்சி தொடர்பான ஆற்றலும் ஏற்படுமோ அப்படியான விடயங்களை திட்டமிட்டு செய்கின்ற ஒரு படையணி வெகு சீக்கிரத்தில் உதயமாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அவைகளை மிக சீக்கிரமாக உதயமாக்கி உண்மையான இஸ்லாமிய எழுச்சிக்கும் இஸ்லாமிய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய சமுதாயமாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா என் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இறைவா, நாங்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்திருக்கா? யா அல்லாஹ், உங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கா? உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திருக்கா? அவர்களுக்கு உயர்வமான சொருக்கத்தை கொடுத்திருக்கா? கல்வியையும் அறிவையும் அறிவையும் கூட்டிய ஆசான்களுடைய வாழ்க்கையில் ஒரு மலர்வளர்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்திருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாவை கொண்டு எங்களுடைய துவாவை மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.